இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும்.
அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி
ராமாவிலிருந்த
சாமுவேலிடத்திலே வந்து இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர்
உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை,
ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால்
சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்.
அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி
ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும்
அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு
என்னைத்தான் தள்ளினார்கள். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் வேதனையோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் அப்படின்னு முடிக்கிறார். என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக வழிநடத்தி வந்தார். இந்த சாமுவேலை கொண்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். என்றைக்குமே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். முதல் மனிதன் முதற்கொண்டு கர்த்தர் நடத்தி வந்தார். ஆதாமை கர்த்தர் நடத்தினார். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அவனை சந்தித்து அவனை நடத்தினார். ஏனோக்கை கர்த்தர் 300 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தினார். நோவாவை கர்த்தர் 600 ஆண்டுகளுக்கு கர்த்தர் அவனை நடத்தினார். இப்படி தேவ ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது மோசையின் மூலமாக கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். பின்பு நியாயாதிபதிகளின் காலத்திலே நியாயாதிபதிகளை வைத்து கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். பின்பு தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களை நடத்தி வந்தார். சாமுவேல் இஸ்ரவேல் கோத்திரத்திலே வந்ததான தீர்க்கதரிசிகளில் சிறந்த ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் எழுப்பின வேதத்தில் எழுப்பியிருக்கிற சிறந்த தீர்க்கதரிசிகளில் சாமுவேலும் ஒருவன். அவன் கர்த்தருடைய சத்தத்தை சிறுவயது முதற்கொண்டு அவன் கேட்கிறவனாயிருந்தான். தேவ ஜனங்களை சரியான சத்தியத்தின் பாதையிலே கர்த்தருடைய குரலை கேட்டு அவன் நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் ஒரு வேதனைக்குரிய காரியம் என்னவென்றால், சாமுவேலுக்கு பிறகு நியாயம் விசாரிப்பதற்கு அவனுடைய பிள்ளைகளை நியமிக்க நினைக்கும் பொழுது அங்கே ஒரு தடை வருகிறது. காரணம் என்ன? சாமுவேல் நல்ல ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் அதற்கு ஏற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை. ஆகையினாலே ஜனங்கள் வந்து சாமுவேலிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் சரியான விதத்தில் எங்களை நடத்தக்கூடியவர்களாய் இல்லை, ஆகையால் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஒவ்வொரு தேசத்திலும் ராஜாக்கள் இருக்கிறார்கள். சிரியா தேசத்திற்கு ஒரு ராஜா, இப்படி அந்த நாட்களில் இருந்த ஒவ்வொரு தேசத்திலும் ராஜாக்கள் இருந்தார்கள். அதே போல எங்களை நடத்துவதற்கும் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாமுவேலிடத்தில் வந்து கேட்கிறார்கள். இந்த காரியம் சாமுவேலுக்கு சற்று விசனமாயிருந்தது. இது சரியானதா என்று அவனுக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருந்தது. உடனே அவன் அதை போய் கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி கேட்கிறார்கள், எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜாவை நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி இவன் கர்த்தரிடத்திலே போய் விசாரிக்கிறான். உடனே கர்த்தர் சாமுவேலுக்கு அந்த நேரத்தில் ஒரு பதிலை கொடுக்கிறார். அதுதான் ஒரு வேதனையான பதில். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலேயும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் அப்படின்னார். சாமுவேலை, நீ நினைக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலன்னு. உன் பிள்ளைகள் அங்க முக்கியம் கிடையாது. உன்னை கொண்டும் நான் தான் இந்த ஜனங்களை நடத்தி வந்தேன். அதே போல உன் பிள்ளைகளை கொண்டும் உன் பிள்ளைகள் நடத்த போறது கிடையாது, நான் தான் நடத்துறேன். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உன்னை தள்ளினார்கள் நினைக்காதே, நான் அவர்களை ஆளாதபடிக்கு இந்த ஜனங்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு தேவ ஜனங்களை கர்த்தர் நடத்துகிறார். நம் எல்லாரையும் கர்த்தர் நடத்துகிறார். அவர் நடத்துகிறதற்கு தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி, தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக, தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தம்முடைய சத்தியத்தை எடுத்துக் கொடுத்து நடத்துகிறார். இப்ப உங்களை எல்லாம் கர்த்தர் நடத்துறேன்னா, நான் நடத்துல, இந்த சபைக்கு நான் ஒரு பாஸ்டர்ந்த ஒரு நிலைமையில தான் இருக்கிறேனே தவிர, உங்களை நடத்துகிறவர் நான் அல்ல, உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். ஆமேன். அவர் தான் உங்களை நடத்துகிறவர். இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த வார்த்தைகளை கை கொள்ள வைக்கிறவர் கர்த்தர். இந்த வார்த்தைகளின்படியெல்லாம் உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். எல்லா காரியங்களையும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆகையினாலே கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தைகளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு ஸ்தானத்திலே தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாரே தவிர, நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறவர் கர்த்தர். என்னை நடத்துகிறவர் கர்த்தர், உங்களையும் நடத்துகிறவர் கர்த்தர் தான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். இந்த காரியத்திலே இந்த ஜனங்கள் இந்த காரியத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒரு கம்பேர் பண்றாங்க, மற்ற தேசங்களை கம்பேர் பண்றாங்க, மற்ற ஜனங்களை கம்பேர் பண்றாங்க, மற்ற காரியங்களை எல்லாம் பாக்குறாங்க. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா தன்னுடைய மன விருப்பத்தின்படி தன்னுடைய குடிகளை அரசாளுகிறான், இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான். ஏன் நமக்கும் ஒரு ராஜா இருக்க கூடாது? ஏன் நமக்கும் ஒரு ராஜா இருந்து நம்மை நடத்தக்கூடாது, நம் தேவைகளை சந்திக்க கூடாது, நம்முடைய பொறுப்புகள் காரியங்களை விசாரிக்க கூடாது? ஒரு ராஜா இருக்கட்டுமே. ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை மத்தவங்களை பார்த்து நம்ம இருக்கக்கூடாது. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச பெரிய தப்பு என்ன, தன்னை சுற்றிலும் இருக்கிற மற்ற தேசங்களை பார்த்தாங்க. அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஜனங்களா கிடையாது, புறஜாதி ஜனங்கள். அவர்கள் தங்கள் மன விருப்பத்தின்படி நடப்பார்கள். புறஜாதி ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டு நடப்பார்கள். புறஜாதி ஜனங்கள் தங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் சொல்லுகிறதை கேட்டு நடப்பார்கள். புறஜாதி ஜனங்கள் கர்த்தரை அறியாதவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே நடப்பார்கள். ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகள் புறஜாதி ஜனங்களைப் போல சுய விருப்பத்தில் நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கவில்லை. புறஜாதி ஜனங்களைப் போல, கர்த்தரை அறியாதவர்களைப் போல மற்ற மனுஷனுடைய விருப்பத்தை கேட்டு நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கவில்லை. மற்ற ஜனங்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறது கிடையாது. அவங்களை அவங்க நடத்துறாங்களே, ஏன் எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது? கிடையாது. அவங்களுக்கு அவங்க இருக்கிறாங்களே, எங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது? கிடையாது. மற்றவர்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்து மனுஷர்கள் எப்படி இருக்கிறார் அதே போக்குல நம்ம போக நினைத்தால் அது தவறாய் போய்விடும். நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளை கர்த்தர் நேரடியாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நடத்துகிறவர், நம்முடைய ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். இந்த விஷயத்துல தேவ பிள்ளைகள் நம்ம கேஷுவலா இருந்துடக்கூடாது. ஏன்னா பல நேரத்தில் நம்ம என்ன செய்து விடுகிறோம், நம்ம நினைச்சதை நம்ம செய்ய நினைக்கிறோம். நம்ம சுற்றிலும் இருக்கிற நமக்கு நாலு பேர் கொடுக்கிற ஆலோசனைகளையும் நடக்க நினைக்கிறோம். அது தவறு. என் ஆண்டவர் என்னை எங்க வச்சிருக்க நினைக்கிறார், என் ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார், என் ஆண்டவர் என்னிடத்துல பிரத்யேகமா எதை எதிர்பார்க்கிறார், அதை நான் செய்ய வேண்டும். மற்றவர்களை போல வாழ்வதற்கு கர்த்தரனை தெரிந்து கொள்ளவில்லை. நான் என் ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ்வதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆமேன். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப இந்த சூழ்நிலையிலே சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் துக்கத்தோடு இந்த வார்த்தையை சொன்னார். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். எவ்வளவு துக்கமான காரியம். இதை சாமுவேல் தேவ ஜனங்களுக்கு இன்னும் உணர்த்த நினைச்சார். இது எவ்வளவு கொடிய ஒரு காரியம் என்பதை உணர்த்துகிறதற்கு சாமுவேல் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக் கொள்கிறார். எடுத்து வாசிக்கலாம், 12 அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 12:16-20 வாசிக்கிறோம். 12:16 நாம் வாசிப்போம்.
இப்பொழுது கர்த்தர்
உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும்
பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று
நீங்கள் கண்டு உணரும்படிக்கு
நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன்.
அப்பொழுது
இடிமுழக்கங்களையும்
மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி
சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்.
அன்றைய தினமே
கர்த்தர் இடி முழக்கங்களையும்
மழையையும் கட்டளையிட்டார்.
அப்பொழுது
ஜனங்கள் எல்லாரும்
கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து
சாமுவேலை பார்த்து
நாங்கள் சாகாதபடிக்கு
உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உம்முடைய அடியாருக்காக
விண்ணப்பம் செய்யும்.
நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும்
எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட
இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று
ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள்.
அப்பொழுது சாமுவேல்
ஜனங்களை நோக்கி
பயப்படாதேயுங்கள்.
நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள்.
ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள்.
இப்பொழுது சாமுவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிடுகிறான். இன்னொரு நாளிலே சபையார் எல்லாரையும் கூப்பிடுகிறான். அவன் உள்ளத்திலே கர்த்தர் வேதனையோடு பேசின அந்த வார்த்தை அவனை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தது. ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இந்த வார்த்தையை சாமுவேலினால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அவன் இருதயத்தை அது நோகடித்துக் கொண்டே இருந்தது. ஆண்டவருடைய இருதயத்தை இந்த ஜனங்கள் இப்படி விசனப்படுத்தி விட்டார்களே. அவன் இருதயத்துக்கு அது தாங்க முடியாத வேதனையா இருந்தது. அதை அடக்க முடியல. ஒரு நாள் சபையை கூட்டி சொன்னான், கர்த்தர் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்னு பாருங்க. இப்போ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போற, நின்னு பாருங்க. அவங்க ஏதோ நடக்க போதுன்னு சொல்லி அவங்க நின்று ஜனங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்றைக்கு கோதுமையின் அறுப்பினால் அல்லவா நீங்கள் உங்களுக்கு ராஜாவை கேட்டதினால் கர்த்தருடைய பார்வைக்கு செய்த பொல் அவருடைய அவருக்கு பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். இது அறுவடையின் நேரம், மழை பெய்யாது. இது மழை பெய்யற காலமே கிடையாது, மழை காலமே இது கிடையாது. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தீர்கள் என்பதை இப்ப நான் நிரூபிக்க போறேன். ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதை நீங்க கேஷுவலா நினைச்சிட்டீங்க. ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதை நீங்க ரொம்ப சாதாரணமான விஷயமா நினைச்சிட்டீங்க. ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதை நீங்கள் ஏதோ மத்தவங்களை போல நாங்களும் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சாதாரணமா நினைச்சிட்டீங்க. ஆனால் நீங்க கேட்டது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் கேட்டது ஒன்னும் அப்படி ஒன்னும் ஈஸியான மேட்டர் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பு. இது கர்த்தருக்கு விரோதமான மிக மோசமான ஒரு பாவ காரியம். இது கர்த்தருக்கு மிகவும் வேதனை உண்டாக்கின ஒரு காரியம். இது கர்த்தரை மிகவும் விசனப்படுத்தி விட்ட காரியம். இதை நான் இப்ப நான் சேலஞ்ச் பண்ண நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் என்று சொல்லி, இது மழை வராத காலம், ஆனாலும் இன்றைக்கு நான் இப்போ ஒரு ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டு என் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி காண்பிக்க போகிறார். நீங்கள் செய்தது பொல்லாப்பு என்பதற்கு கர்த்தர் மழையே வராத இந்த சூழ்நிலையிலே மழையும் இடி முழக்கத்தையும் காண்பித்து உங்கள் பொல்லாப்பை உங்களுக்கு கர்த்தர் சுட்டி காண்பிக்க நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறார் என்று சொல்லி ஒரே ஒரு ஜெபம் பண்ணான் சாமுவேல். அவன் ஜெபித்த முடித்த உடனே இடி முழக்கங்கள் வந்தது, பெருமழை பெய்தது. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு சேலஞ்ச். எவ்வளவு தூரம் அவன் சொன்ன வார்த்தைகளை ஸ்பாட்ல கர்த்த நிறைவேற்றி காட்டினார் பாருங்க. ஒரே ஒரு ஜெபம் சேலஞ்சா சொன்னான், இது மழை வராத காலம், இது அறுவடையின் காலம், மழையே வராது, மழைக்கான சான்ஸே கிடையாது. ஆனால் நான் இப்ப ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் இடி முழக்கத்தோடு மழையை தருவார். சும்மா ரெண்டு தூரல் கிடையாது, இடி முழக்கத்தோடு மழை வரும். அதுக்கான வாய்ப்பே இல்லை, ஆனா வரும். எது கடையாளமாய் வரும்? நீங்கள் கேட்டது கர்த்தரின் பார்வையிலே மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பு என்பதற்கு அடையாளமாக அது வரும். அவன் சொன்னது போலவே அவன் ஜெபித்தான், அவன் ஜெபித்தது போலவே இடி முடக்கத்தோடு மழை அந்த நிமிஷத்தில் வந்தது. ஜனங்க ஆடி போனாங்க, கலங்கி போனாங்க. சாமுவேலுக்கு முன்பதாகவும் கர்த்தருக்கு முன்னாலும் பயந்தாங்க. ஐயோ, நாங்க எவ்வளவு பெரிய பொல்லாப்பான காரியத்தை எவ்வளவு ஈஸியா நாங்க எடுத்துட்டோமே, எவ்வளவு ஒரு மோசமான காரியத்தை நாங்க கேட்டோங்கிறது எங்களுக்கு நாங்க உணராம இருந்துட்டோமே, எவ்வளவு ஒரு தவறான காரியத்தை அதை நாங்க உணராம இருந்துட்டோமே என்று சொல்லி அந்த அடையாளத்தை பார்த்து அந்த நிமிஷத்தில் ஜனங்கள் பயந்து நடுங்கி எங்களுக்காக வேண்டுதல் செய்யும் என்று சொல்லி சாமுவேலுக்கு உண்டாக வந்து பயந்து நடுங்கினார்கள். சாமுவேல் சொன்னா, சரி நடந்தது நடந்துருச்சு, போகட்டும், நீங்க செஞ்சிட்டீங்க, நடந்துருச்சு, சரி பயப்படாதீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்கள் முழு இருதயத்தோடு தொடர்ந்து கர்த்தரை தேடுங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. தப்பு நடந்துருச்சு, ஓகே, ஆனா பின்வாங்கி போயிடாதீங்க, தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அவன் ஆலோசனை சொன்னான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் நம்ம சுய சித்தத்தில் நம்ம செய்யறோம், நம்ம மன விருப்பத்தின்படி நம்ம மனசுல தோண்டதெல்லாம் செஞ்சோம். நமக்கு ஒரு காரியம்னா நம்ம சுத்தில இருக்கிற மனுஷட்ட போய் ஈஸியா இது செய்யலாமா அது பண்ணலாமா ஆலோசனை கேட்கிறோம். அவங்க இதை ஒண்ணு சொல்றாங்க, டக்குன்னு செஞ்சுட்டு போயிடுறோம். அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய தப்பாவே தோன்றது கிடையாது. நம்ம நினைக்கிறது செய்யறது நமக்கு ஒரு பெரிய தப்பா தெரியறது இல்ல. நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அதை செய்யறது நமக்கு தப்பா தோன்றது கிடையாது. ஆனால் இது கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு பெரிய ஒரு பொல்லாப்பு என்பதை உணர வேண்டும். கர்த்தர் வசனத்தோடு சொன்னார், சாமுவேல் அதை சொல்லும் பொழுது கர்த்தர் அதை நிரூபித்தும் காண்பித்தார். உடனே கர்த்தர் மழையும் இடி முழக்கத்தையும் காண்பித்து ஒருவன் தன் சுய சித்தத்தை செய்ய நினைக்கும் பொழுது கர்த்தரை அவருடைய ஆளுகையை அவருடைய நடத்துதலை புறக்கணிக்கிறது எவ்வளவு ஒரு பாதகமான காரியம் என்பதை அந்த நிமிஷத்தில் கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும், நினைச்சதெல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க மனசுல நல்லதுன்னு படுறதெல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்களை சுத்தியிலும் இருக்கிறவங்களுக்கு பிரியமானவங்க, உங்க கூட இருக்கிறவங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நாலு பேர் நாலு சொல்றத டக்கு டக்குன்னு செஞ்சிடாதீங்க. உங்கள் மனதிலே ஒரு காரியம் தோன்றினாலும் அது தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்றதா என்பதை நீங்கள் நிதானிக்கணும். உங்களை சுத்திலும் இருக்கிற நாலு பேர் நாலு காரியம் சொல்றாங்கனாலும் அது ஆண்டவருடைய பார்வைக்கு சரியானதுதானா, அது தேவ சித்தமானதா, யோசிக்கணும். இந்த காரியத்தை இவங்க செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த காரியத்தை நம்ம மனசுல நல்லது நமக்கு தோன்றதற்காக நம்ம செஞ்சிடக்கூடாது. அது என் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, என் ஆண்டவர் இதை அங்கீகரிக்கிறாரா, என் ஆண்டவருடைய ஆளுகைக்குட்பட்டது இருக்கிறதா செக் பண்ணணும், வேத வசனத்துல செக் பண்ணணும். அல்லது நம்மை சுற்றிலும் நம்ம தேவ வார்த்தைகளை நம்ம பார்த்து ஆலோசனைகளை தேவ சமூகத்தில் போய் கேட்டு அதுல தேவ நமக்கு ஒரு சமாதானத்தின் அடையாளத்தை கொடுக்கிறாரா செக் பண்ணணும். அதன் பிறகுதான் அந்த காரியத்தில் நம்ம இறங்கணுமே தவிர நம்ம மனசுல தோன்றதெல்லாம் செய்துவிடக் கூடாது. அது கர்த்தருடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பான காரியம். அது கர்த்தருடைய ஆளுகையை புறக்கணிக்கிற ஒரு காரியம். அது கர்த்தருக்கு முன்பாக மிகவும் தவறான ஒரு காரியம். அதை கர்த்தர் இரண்டாவது விசை அந்த ஜனங்களுக்கு நிரூபித்து காமிச்சார். சாமுவேல் ஜெபித்த ஒரு ஜெபத்தில் உடனே கர்த்தர் அதை நிரூபிச்சு காமிச்சார். இது பொல்லாப்பான காரியம். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான். ஆனால் அவன் கூட 7 தடவை ஜெபமணிதான் மழையை வந்துச்சு. எலியா பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அவன் கூட 7 தடவை ஜெபிக்கிறான். அதுக்கு பிறகுதான் மழையே வருது. உள்ளங்கை எழுவ மேகம் வந்து மழை வருது. ஆனா சாமுவேல் ஒரே பிரேயர், ஒரு சிங்கிள் பிரேயர், இடி முழக்கத்தோடு மழை அந்த நிமிஷத்தில் கொட்டியது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அவருடைய தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்கிறதுல கர்த்தர் கவனமா இருந்தார். அவங்க செஞ்ச தப்பானது என்பது எவ்வளவு தவறானது என்பதை அந்த ஸ்பாட்ல அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தினதுக்காக தான் அவ்வளவு தூரம் கர்த்தர் உடனே அதை நிரூபிச்சு காமிச்சார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள், உங்களை கர்த்தருடைய நடத்துதலில் இருந்து கொஞ்சம் வெளியில போயிடாதீங்க. தேவ நடத்துதல் அவருடைய ஆளுகையை விட்டு மட்டும் கொஞ்சம் வெளியில போயிடாதீங்க. அவருடைய ஆளுகையை விட்டு அவருடைய நடத்துதலை விட்டு கொஞ்சம் வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஃப்டியும் கிடையாது, எந்த ஆசீர்வாதம் இருக்காது, எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது, எந்த விதமான சமாதானம் இருக்காது. சர்வ குழப்பத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். தேவ நடத்துதல் உங்களுக்கு அவசியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறவர். அவர் நம்மை விருப்பத்தோடு அவர் நம்மை நடத்த ஆசைப்படுறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் நம்மை நடத்த விரும்புகிறார். அவருடைய நடத்துதலுக்கு நம்ம வெளியில போனோம்னா எல்லாம் பிரச்சனை ஆயிடும். பாருங்க, அவர் நடத்த விரும்புறத பைபிள் எத்தனையோ வசனங்கள்ல அவர் வெளிப்படுத்துறார். பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 32 சங்கீதம் 8 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 8-9 ரெண்டையும் சேர்த்து படிக்கலாம். சங்கீதம் 32:8-9.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து
உனக்கு
ஆலோசனை சொல்லுவேன்.
இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் நடத்த விரும்புறார். அதுக்கு அடுத்த வசனத்தையும் சேர்த்து படிப்போம்.
கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய
உன் கிட்ட சேராத
புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம்.
பாத்தீங்களா, இதையும் சேர்த்துதான் படிக்கணும் எப்பவுமே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் செய்வேன். ஆனால் தன் வாய் கட்டப்பட்டாலுடைய தன் வழியில் நடக்காத ஒரு குதிரையை போலவும், புத்தி இல்லாத குதிரையை போலவும், கோவேறு கழுதையை போலவும் உன் இஷ்டம் போல நீ நடக்காதேங்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் உனக்கு நான் காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வச்சு உன்னை நான் பார்த்து உனக்கு நான் புத்தி சொல்லி நடத்துவேங்கிற எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார். நடத்துகிறார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேங்கிற. அப்ப இவ்வளவு தூரம் நம்மை நடத்த விரும்புகிற ஆண்டவருடைய கையில இருந்து அவரால் நடத்தப்படுவது எவ்வளவு மேன்மையான விஷயம். ஆனால் அதை புறக்கணித்து விட்டு சுய சித்தத்தை செய்வது அதே வேளையில் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் தேவ ஜனங்கள் புரிஞ்சுக்கொள்ளும். நம்ம சுய விருப்பத்தில் நடப்பது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். நம்மை சுற்றிலும் இருக்கிற 4 பேருடைய பேச்சை கேட்டு நடப்பது மிகவும் ஆபத்தான விஷயம். தேவ ஆலோசனையை பெற்று அதில் நடக்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் கூட கர்த்தருடைய பாரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 11:3 வசனத்தையும் வாசிக்கலாம். எரேமியா 11:3.
என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள்.
அப்பொழுது
நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்.
நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இங்க பாருங்க கர்த்தர் இன்னும் ஆழமா சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டு நான் கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். இந்த எல்லா காரியத்தையும் மறந்துடக்கூடாது. என் சத்தத்தை கேளுங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். எந்த இதில் கற்பிப்பேன்? சர்ச்சுக்கு வர்றதும் பைபிள் படிக்கிறது, பைபிளை மட்டும் தான் கற்பிப்பேன் நினைக்கிறீங்களா? பைபிளை மட்டும் இல்ல, உங்க பிசினஸ் நீங்க எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன். உங்க ஆபீஸ்ல நீங்க எப்படி நடக்கணும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன். உங்களுடைய காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை நீங்க எப்படி நடத்தணும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன். உங்களை சமுதாய வாழ்க்கையில நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் கற்பிப்பேன். மற்ற ஜனங்களிடத்துல எப்படி பழகணும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன். யார்கிட்ட எப்படி பழகணும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன். யார்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நான் கற்பிப்பேன். யார்கிட்ட நீ நம்பி பழகலாம் நான் கற்பிப்பேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன். பாருங்க, கர்த்தர் கற்பிக்கிறவர். நான் உங்களுக்கு கற்பித்து, நான் உங்களுக்கு போதித்து, நான் கற்பிக்கிறபடி எல்லா காரியத்தையும் செய்கின்றார். எல்லா காரியத்தையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்பிக்க விரும்புகிறார். ஏதோ சபைக்குரிய காரியம் மட்டும் நினைக்காதீங்க, பைபிளை மட்டும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் நினைக்காதீங்க. உங்க பிசினஸ் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், உங்க குடும்ப வாழ்க்கைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், உங்க வேலை ஸ்தலத்தில் எப்படி நடந்தவங்க கற்றுக் கொடுப்பார், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், எந்த இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணலாம் எங்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், எது நல்லதுன்னு கற்றுக் கொடுப்பார், எது கெட்டது இதுல செய்யாதுன்னு கற்றுக் கொடுப்பார். எந்த சின்ன 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 விஷயங்களிலும் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தன ஆண்டவர் அவர் அவ்வளவு விருப்பமா இருக்கிறாரு, நான் கற்றுக் கொடுக்கிறேன், நான் கற்றுக் கொடுக்கிறேன், நான் கற்றுக் கொடுக்கிறேன். எதுவானால் எங்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எந்த விஷயத்துக்கு நீ சங்கடப்படாத எங்கிட்ட வந்து கேளு, நான் கற்றுக் கொடுக்கிறேன். எந்த விஷயத்தில் நீ பயப்படாத எங்கிட்ட வந்து தைரியமா கேளு, நான் கற்றுக் கொடுக்கிறேன். அதான் சொல்றாரு. ஏன் தெரியுமா? அப்படி நீ செய்யும் பொழுது அது எதுக்கு அடையாளமா இருக்குது? நான் உன் தேவன் என்பதற்கு அதுதான் அடையாளம், நீ என்னுடைய ஜனம் என்பதுக்கு அதுதான் அடையாளம். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நம்ம தேவ ஜனம் எப்ப தெரியுமா சொல்ல முடியும்? கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நடக்கிறவன் தான் நான் ஒரு தேவ பிள்ளை, நான் ஒரு தேவ ஜனம்னு சொல்லணும். கர்த்தருடைய வழிகளில் அவர் கற்றுக் கொடுக்கிறபடி நடக்காதவர்கள் தன்னை தேவ பிள்ளைன்னு சொல்லிக்க கூடாது. அவர் அக்செப்ட் பண்ணலையே, அவர் அக்செப்ட் பண்ணாத எப்படி நம்ம சொல்ல முடியும்? நான் கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேங்கிறார். அப்ப அவருடைய கற்றுக் கொடுத்ததில் நடக்கிறவன் தான் தேவ பிள்ளை. அவருடைய கற்றுக் கொடுக்கிறதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் தெய்வம் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. புரியுதா? எத்தனை பேர் தங்களை தெய்வ பிள்ளைன்னு சொல்லிட்டு தெய்வ பிள்ளை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? சொல்லிக்கலாம் நம்ம தேவ பிள்ளைதான், ஆனால் அதுக்கான அடையாளம் என்ன? கர்த்தர் சொல்றாரு, நான் கற்றுக் கொடுக்கிறபடி நடந்தேனா நீ தேவ பிள்ளைன்னு சொல்லிக்கோ. நான் கற்றுக் கொடுக்கிறபடி நீ நடக்கல, நான் உன் சுய இஷ்டத்தின் நடக்கிறேனா, நீ என் பிள்ளைனே உன்னை சொல்லிக்காதேங்கிறார். என் பிள்ளைனே உன்னை சொல்லிக்காத, நான் அதை அக்செப்ட் பண்ணல, நீ அப்படி சொல்லாதேங்கிற. அப்பதான் நீங்கள் என் ஜனம், அப்பதான் நான் உங்கள் தேவன்கிறார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறார். அவர் சொல்றபடி நம்ம நடக்கணும். அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய ஆளுகையின் கீழ் நம்ம இருக்கணும். கர்த்தரே நமக்கு ராஜா. ஆமென். கர்த்தர் ஒருவரே நமக்கு ராஜா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயல்களில் மகத்துவமானவர், அவர் நமக்கு போதிக்கிறவர், நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு காண்பிக்கிறவர், நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர், அவர் கற்பிக்கிற வழிகள் எல்லாவற்றிலையும் நாம் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறவர். ஆகினால் கண்டிப்பாக அவருடைய ஆளுகைக்குள் நாம் இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகள் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம சுய விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது. சில நேரத்தில் மற்ற மனுஷருடைய காரியத்தை நம்ம சார்ந்திடக்கூடாது, மற்ற மனுஷர் சொல்றபடி எல்லாம் நடந்துடவும் கூடாது. இதுல பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய மிஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்ப சாமுவேல் காலத்துல மிஸ் பண்ணது போல இன்னொரு இடத்துல இதே தவறு செய்ய நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அழகாத மாத்தினார். பாருங்க, இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 8 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 8 அதிகாரம் 22-23 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 8 அதிகாரம் 22-23.
அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர்
கிதியோனை
நோக்கி நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள் அதற்கு கிதியோன் நான் உங்களை ஆளமாட்டேன் என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான் கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான்
இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷ காலம் மீதியானின் கையிலே படாத பாடுபட்டான். மலைகளிலும் கெபிகளிலும் போய் ஒளிந்து கொள்ளுகிற அளவுக்கு அந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நறுக்கினார்கள், நசுக்கி போட்டார்கள். அவருடைய வயல் நிலங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள், அப்படி மிருக ஜீவன்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். அப்படி ஜீவன் தப்புவதற்கு போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. 20 வருஷம் அவருடைய வாழ்க்கை மகாமோசமான பாதையில் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் கிதியோன் என்கிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். அவன் ஒரு சாதாரண விவசாயி. அவன் விவசாயம் அறுவடை செய்து அவன் அதை போரடித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த கிதியோனை வந்து அழைக்கிறார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். இது நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்திலும் 7 அதிகாரத்திலும் இருக்கிறது. பின்பு கர்த்தர் கிதியோனை ஆயத்தப்படுத்தி உன்னை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று அவனை திடப்படுத்தி கர்த்தர் அவனை ரெடி பண்ணிட்டார். ஒரு விவசாயியாக இருந்த மனுஷனை ஒரு யுத்த தளபதியை கர்த்தர் ரெடி பண்ணார். அவனை கர்த்தர் ரெடி பண்ண பிறகு அவன் யுத்தத்திற்கு எந்த ஆட்களை சேர்க்கிறான், ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அப்ப அந்த முதலாவது சேர்ப்பிலே 32,000 பேர் கிதியோனு கூட யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. 32,000 பேர் வந்து நின்ற உடனே கர்த்தர் சொல்றாரு, இது ரொம்ப பெரிய கூட்டமா இருக்குது, உன் ஆர்மி ரொம்ப பெருசா இருக்குது, கடைசியில் நீங்க போய் ஜெயிச்சுட்டு வந்து நான் தான் ஜெயிச்சேன் சொல்லி நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, ஆகையினாலே பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடி போக கடவன், ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுன்றார். இந்த இரு மீதியானியரை கண்டாலே பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. 20 வருஷம் அவர்கள் நசுக்கப்பட்டவர்கள், பயத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த வார்த்தையின் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்ச உடனே 22,000 பேர் ஓடியே போயிட்டாங்க. எப்படா நமக்கு கிடைச்சது சான்ஸ், தப்பிச்சு போறதுக்கு ஒரு சான்ஸ்? 22,000 பேர் ஓடி போனாங்க, 10,000 பேர் மீறி இருந்தாங்க. அப்ப பார்க்கப்படு கர்த்தர் சொன்ன இது கூட ஜாஸ்தி தான்ப்பா. இன்னொரு காரியம் டெஸ்ட், நீ தண்ணீர் அண்டைக்கு ஜனங்களுக்கு தண்ணியே கொடுக்காத, இந்த போர் வீரர்களுக்கு தண்ணியை கொடுக்காத, பின்பு இவர்களை கொண்டு போய் தண்ணீர் அண்டைக்கு விடு, அப்பொழுது குனிந்து தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு குடிக்கிறவனையும் கையிலே அள்ளி வாயிலை ஊற்றி கொள்ளுகிறவர்களையும் நீ பிரித்தெடுந்த. அப்படி கையிலே அள்ளி வாயிலை நக்கி கொள்ளுகிறவர்களை பிரிக்கும் பொழுது அதுல 300 பேர் மட்டும் நின்னாங்க. இவங்களை மட்டும் நீ வச்சுக்கோ, மீதி 9,700 பேர் அனுப்பிடுன்ட்டார். 300 பேர் மட்டும் நின்னாங்க. அந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் நடத்துறாரு. அந்த 300 பேரும் பட்டயத்தோடு போய் யுத்தம் பண்ணல, கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவருடைய ஆளுகையின் கீழே போனாங்க. நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய ஆலோசனை என்னது? ஒரு மண்பானை, எரிகிற தீவெட்டி, ஊதுகிற ஒரு எக்காளம், இதை எடுத்துட்டு போவாங்க எல்லாரும். அதே போல போனாங்க, மண்பாண்டத்தை போட்டு பானையை போட்டு உடைச்சாங்க, தீவட்டி ஒரு கையில பிடிச்சாங்க, ஒரு கையில எக்காளம் ஊதுனாங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயனால் கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார். சத்துருக்கள் சிதறி ஓடினார்கள், இவங்க அவங்கள துரத்தி போய் வெட்டி எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. இப்போ ஒரே நைட்ல கிதியோன் பெரிய ஹீரோ ஆயிட்டார். எப்படி தாவீது ஒரே நாள்ல சிங்கிள் நைட்ல ஒரு டேல ஒரு ஹீரோ ஆனாரோ, அதே போல ஒரே நாள்ல கிதியோன் பெரிய ஹீரோ ஆயிட்டார். ஜனங்கள்லாம் வந்து கிதியோனுக்கு முதல்ல நிக்கிறாங்க, அப்பா 20 வருஷம் நாங்க படாத பாடுபட்டோம், ஆனால் நீ ஒரே நாள்ல வந்து அந்த மீதியானியர் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டீங்க. இவங்க கேக்குறாங்க, நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும், நீங்க தான் எங்களை நடத்தணும், நீங்க மட்டும் இல்ல, இந்த ராஜநீகத்தை உங்க குடும்பத்துக்கே கொடுத்துறோம், நீங்க தான் எங்களை நடத்தணும், உங்களுக்கு பின்னால் உங்க பிள்ளைகள் எங்களை நடத்தணும், அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகள் எங்களை நடத்தணும், உங்க பரம்பரை தான் எங்களுக்கு நடத்திட்டே இருக்கணும்ன்றாங்க. ஆனா கிதியோன் ஆவிக்குரியவன், கர்த்தருடைய காரியத்தை புரிந்தான். அந்த யுத்தத்துல தான் ஒண்ணுமே செய்யல, கர்த்தனா எல்லாம் செஞ்ச அவனுக்கு நல்லா தெரியும். ஜனகர் நினைச்சாங்க கிதியோன் எல்லாம் போய் சாதிச்சா நினைச்சாங்க, ஆனா கிதியோனுக்கு தெரியும் தான் ஒண்ணுமே சாதிக்கல, தான் செஞ்சதெல்லாம் மண்ணு சட்டியை உடைச்சது தான் தான் செஞ்சது, தான் செஞ்சதெல்லாம் எக்காலத்தை ஊதுனதுதான், தான் செஞ்சதெல்லாம் தீவெட்டியை பிடிச்சதுதான். அதை தவிர நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் போய் எத்தனை பேரை வெட்டினேன், நான் யாரையும் வெட்டலையே, நான் யுத்தமே பண்ணல. யுத்தத்தை செய்தவர் கர்த்தர். நான் சும்மா அவர் சொன்ன ஆக்சன் தான் பண்ண, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணலையே. நான் யுத்தத்தை கர்த்தர் தான் செய்து ஜெயத்தை கொடுத்தார். அவன் உடனே சொல்லுகிறான், நானும் நடத்த மாட்டேன், நானும் உங்களை ஆளுகை செய்ய மாட்டேன், என் பிள்ளைகளும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தர் ஒருவரே உங்களை ஆளுவாராக. அழகா சொன்ன, நானும் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரர் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார். இதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் அறிந்திருக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்கிற தவறு இதுதான், எங்கிட்ட வாங்க நான் ஜெபிக்கிறேன், எங்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன். தப்பு. ஒரு ஊழியக்காரன் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்க கூடாது, தான் நடத்த தன்னிடத்தில் ஒரு கூட்டத்தை செய்து நினைக்க கூடாது. கர்த்தரிடத்தில் ஜனங்களை திருப்பி விட வேண்டும். கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னோடு பேசுவார், கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். அதுதான் சொல்லிக் கொடுக்கணும். எங்கிட்ட வா, நான் கர்த்தர்கிட்ட வாங்கி கொடுக்கிறேன். இல்ல இல்ல, கர்த்தர் எப்படி செய்வார்னு வழியை நான் காட்டி கொடுக்கிறேன், ஆனால் கர்த்தர் தான் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்வார், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் உங்கள் காரியத்தை நேர்த்தியாய் நடத்துவார். கிதியோன் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரனுக்கு முன்மாதிரியான மனுஷன். இதுதான் செய்ய, இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இந்த இடத்துல ஜனங்கள் தவறு செய்ய நினைத்தார்கள், ஆனால் கிதியோன் ஜனங்கள் தவறதுக்கு விடல, கரெக்ட் பண்ணா. கர்த்தர் உங்களை நடத்துவார், நான் ஆள மாட்டேன், என் குமாரன் ஆள மாட்டாங்க, கர்த்தர் உங்களை ஆளுவாராக, கர்த்தர் உங்களை ஆளுவாராக, கர்த்தர் தான் உங்களை ஆளுகை செய்யும். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நம்ம தெரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனை கர்த்தர் நடத்துகிறார், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் நடத்துவார். கர்த்தர்கிட்ட நீங்க நேரடியாக தொடர்பு வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார், ஒவ்வொரு காரியத்தை நடத்துவார். அதற்கான ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதற்கான வழி நடத்துதலை கொடுக்கலாம், ஆனால் கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறவர். ஆமேன். கர்த்தர் தான் நம் ஒவ்வொருவரை நடத்துறது. என்ன நடத்துறது? கர்த்தர். அதே கர்த்தர் தான் உங்களையும் நடத்துவார், ஒவ்வொருத்தனையும் கர்த்தர் நடத்துவார். சரி, இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன். இவ்வளவு நேரம் செய்து கொடுத்த 40 minutes கொடுத்தது எல்லாமே ஃபவுண்டேஷன் தான். இனிதான் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார் என்பதற்கு உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்ல போறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும், அவர் தான் நம்ம நடத்த விரும்புகிறார். இது எப்படி சாத்தியமாகிறது? முதல் காரியம், நம்முடைய மைண்ட் செட் சரியா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைண்ட் செட் தப்பா இருந்துச்சு. எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும் அப்படின்னு சாமுவேல் காலத்துல கேட்டாங்க. கிதியோன் ஒரே நாள் ஹீரோவா தெரிஞ்ச உடனே நீர் எங்களை ஆளுகை செய்யும் அப்படின்னு கேட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னைக்குமே இந்த மைண்ட் செட் போகவே இல்லை. ஏசு கிறிஸ்து கூட 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து பங்குபட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த உடனே அவரை ராஜாவாக்கணும் நினைச்சிட்டாங்க டக்கு. ஏன்னா இவரு நம்பி வந்தா எல்லாரும் சாப்பாடு நல்லா கிடைக்கும், உடனே ராஜாவாக்கணும் நினைச்சாங்க, அவரை தேடினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைண்ட் செட் என்னைக்குமே அப்ப இருந்து கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. உடனே டக்குன்னு ஒருத்தர் ராஜாவாக்கி நினைக்கிறாங்க. ஆனா ஏசு கிறிஸ்து உடனே அங்கிருந்து நடுவி ஓடிட்டாரு, விட்ட நம்மளை ராஜாவாக்கிடுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், கர்த்தர் ஒருவர் தான் ராஜா, அவரதோடு தான் ராஜாதி ராஜா, அவருடைய ஆளுகை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இப்ப இந்த காரியத்தில் முதலாவது நம்முடைய மைண்ட் செட் மாறணும். என் ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும், என் ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தா சங்கீதங்களிலே இது ரொம்ப அழகா சொல்லுவார். பல ஜபங்கள் சங்கீதத்தில் வர ஜபங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நடத்துதலுக்கு அவர் இயங்கினது ரொம்ப அழகா தெரியும். ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன், அதன் பிறகு எப்படி நடத்தப்படுகிறோம் என்பதையும் விவரிக்கிறேன். 139வது சங்கீதம், சங்கீதம் 139, 23-24 2 வசனங்களை வாசிக்கலாம்.
தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்.
தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்.
என்னை சோதித்து,
என்னை சோதித்து
என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
வேதனை உண்டாக்கும் வழி,
வேதனை உண்டாக்கும் வழி
என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து,
என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
நித்திய வழியிலே என்னை நடத்தும்,
நித்திய வழியிலே என்னை நடத்தும். அவன் எவ்வளவு தூரம் பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு தூரம் தேவ நடத்துதலுக்காக அவன் வாஞ்சிக்கிறான் என்பதை பாரு.
இன்னைக்கு கர்த்தர் நம்ம நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் அடிப்படை விஷயம் பேசிக்கா இருக்க வேண்டியது, அவர் நம்மை நடத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த வாஞ்சை இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்த மாட்டார். ஏன்னா நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலானவர். நீ நடத்த வேண்டாம்னா விட்டுருவார். இல்ல இல்ல, நான் அவனை நடத்துவேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நான் நடத்துவாரு. ஆண்டவரே நீங்க நடத்த வேண்டாம் அப்படின்னா ஓகே ஓகே, நான் நீ விரும்பல நான் தலையிட மாட்டேன்னு ஒதுங்கிடுவார். ரொம்ப முக்கியம். நம்ம விரும்பாததை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திணிக்க மாட்டார். என்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம விரும்பாத ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே திணிப்பது கிடையாது. நடத்தணும்னு நம்ம கேட்ட நடத்துவாரு, வேண்டாம் விட்டுருவாரு. இதுல தாவீது ரொம்ப அழகான காரியம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயத்தில் என்ன இருக்கு தெரிஞ்சுக்காண்டவரே, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். நான் பல நேரத்தில் சுயமா செய்யணும்னு நினைக்கிறேனே, இதெல்லாம் இருக்குது. மற்ற சொல்றதை கேட்டு நடந்துருவணும்னு ஒரு காரியம் இருக்குது. என் இருதயத்தில் அப்படி எல்லாம் இருக்குது. ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரே, நான் வேதனை உண்டாக்க வழியில நடந்துடக்கூடாது, உங்க துக்கப்படுத்துற வழியில நடந்துடக்கூடாது, என்னை நித்திய வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தரிடத்துல வந்து மன்றாடி நீங்க. இன்னொன்று, இந்த புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் எப்படி ஜபிக்கணுன்றதுக்கு தாவீது இன்னொரு ஜபம், ரொம்ப அருமையான ஒரு ஜபம், 143 சங்கீதத்துல 10 வசனம். இது அருமைய தேவ பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டு விசுவாசி எப்படி ஜபிக்கணும் என்பதற்கு
எனக்கு
போதி தருளும்.
நீரே என் தேவன்,
நீரே என் தேவன்,
உம்முடைய நல்ல ஆவி,
உம்முடைய நல்ல ஆவி
என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக,
என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இதுதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய அற்புதமான ஜபத்தை அன்னைக்கே செஞ்சிருக்கிறார். ஏன்னா ஆவியானவருடைய நடத்துதலின் காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஆனா இந்த ஜபத்தை தாவீது அன்னைக்கு செஞ்சிருக்கிறான். அற்புதமா, இது உண்மையிலேயே ஒரு ப்ராஃபெட்டிக் பிரேயர். அது இன்னைக்கு செய்ய வேண்டிய ஜபம், அது இந்த காலத்தில் செய்ய வேண்டிய ஜபத்தை அன்னைக்கு எப்படி செஞ்சான்றது ஆச்சரியமா இருக்குது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராது. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 16:13 வசனத்தில் சொன்னார். சத்திய ஆவியானவர் அவர்தான் நம்மளை சகல சத்தியத்திலும் நடத்துகிறவர். அதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். புரியல, ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த டிசையர், அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும், ஆண்டவர் என்னை நடத்த, ஆண்டவர் என்னை நடத்த, அந்த வாஞ்சை இருக்கணும் ஃபர்ஸ்ட். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒருத்தர் முன்மாதிரியே காட்ட போறேன். அவர் யாருன்னு வேற யாரும் அல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் ரோல் மாடல். அவர் இந்த உலகத்தில் 33.5 வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் எப்படி தேவ நடத்துதலை அவர் பெற்றுக்கொண்டார், பிதாவினால் அவர் முழுக்க 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 நடத்தப்பட்டார். ஒரு சின்ன விஷயத்துல கூட அவர் தானாய் சுயமாய் ஒன்னையுமே செய்யல, தேவ நடத்துதலோடு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இப்ப அவருடைய வாழ்க்கையில் 3 காரியம், எப்படி அவர் நடத்தப்பட்டார், எப்படி நாமும் நடத்தப்பட முடியும். முதல் காரியம் வாசிக்கலாம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1:35-39 வாசிக்கலாம். மார்க்கு 1:35-39.
அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள்.
என்றார்கள்.
அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில்
அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும்
பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேதுருவின் வீட்டிலே தங்கி இருக்கிறார். ஒரு ஈவினிங் மீட்டிங் நடத்தினாங்க, அதன் பிறகு அந்த வீட்டிலேயே அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிட்டாங்க. இரவு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. விடியற் காலை இருட்டான நேரம், நல்ல இருட்டா இருக்கிற விடிய காலை, சூரியன் கொஞ்சம் கூட உதிக்கிற உள்ள, அதுக்கு முன்னால இருட்டா இருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து மாத்திரம் யாருக்கும் தெரியாம படுக்கை விட்டு எடுத்து போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகுதான் எல்லாம் ரியலைஸ் பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை இருந்தாரே காணாம, திடீர்னு காணாத போயிட்டார். உடனே பேதுருவுக்கு தெரியும், அவர் இப்படிதான் திடீர் திடீர்னு காணாம போவார், ஆனா எங்க போவார்ன்றது அவனுக்கு தெரியும். உடனே அவனை தேடி, அவரை தேடிக்கொண்டே வனாந்தரத்துக்கு போறான். அங்கே தனியா உட்கார்ந்துட்டு இருப்பார். அங்கே போகும்பொழுது அவர் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்த்து, என்ன ஆண்டவர், எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க, நீங்க பாட்டு இப்படி சொல்லாம கூட வந்துட்டீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் அடுத்த ஊர்களிலும் பிரசங்கம் பண்ணணும், அதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். அப்ப அடுத்த ஊர்லே நான் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு இந்த அதிகாலை நேரத்திலே நான் தேவ ஆலோசனை எனக்கு வேணும். அடுத்த ஊரிலே நான் என்ன செய்யணும், யார் யாருக்கு விடுதலை கொடுக்கணும், என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்காக இந்த காலை நேரத்தில் அதிகாலையில வந்து நான் ஆலோசனைக்காக நான் பிதாகிட்ட வந்திருக்கிறேன், அதுக்காக தான் நான் புறப்பட்டு வந்தேன், போலான்னு அப்படியே கூட்டிட்டு போயிட்டேன், திரும்பி பேதர் வீட்டுக்கே வரல, அப்படியே கூட்டிட்டு போயிட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் என்னதான் தேவகுமாரனா இருந்தாலும் ஒவ்வொரு நாளிலும் அவர் தேவ சமூகத்தில் தேவ ஆலோசனைகளுக்காக காத்திருந்தார். ஒவ்வொரு நாளிலும் சொல்றேன், காலையில நீங்க கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இந்த நாளிலே நான் நடக்க வேண்டிய காரியத்தை எனக்கு கற்றுத்தான் கேளுங்க. கர்த்தர் நம்ம நடத்த விரும்புறாரு. கேட்கிறவங்களை நடத்துவார், கேட்காதவங்களை நடத்த மாட்டார். வாஞ்சிக்கிறவங்களை நடத்துவார், வாஞ்சிக்காதவங்களை விட்டுருவார். கம்பல்ஷன் கிடையாது, புரியுதலா? தேவன் நம்மை நடத்துறது கம்பல்ஷன் கிடையாது, விரும்பினால் கர்த்தர் செய்வார், அது ஆசீர்வாதம். கேட்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, டெய்லி காலையில வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் தனியா பிதாகிட்ட கேட்கிறார், நான் என்ன செய்யும், அடுத்த ஊர்ல நான் என்ன செய்ய. தெய்வ சமூகத்தில் இது அவருடைய லைஃப்ல டெய்லி நடந்த விஷயம். ரெண்டு வாரத்துக்கு முன்னால கூட நான் டச் பண்ணி பேசினேன், மீண்டும் அன்னைக்கு வராதவங்களுக்காக நான் திருப்பி நான் காரியத்தை காட்டுறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50:4-5 வாசிக்கலாம்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல,
சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல,
நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர்
எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார்.
காலைதோறும் என்னை எழுப்புகிறார்.
இதை பாருங்க, ப்ராஃபட்டிக் அங்க சொல்ற, காலைதோறும் என்னை எழுப்புகிறார்.
கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்.
காலையில உங்களை எழுப்புறதுக்கு அலாரம் தேவையில்லை. சிலர் அலாரம் இருந்தாலும் வேஸ்ட் தான், அலாரம் தேவையில்லை. கர்த்தர் தான் நமக்கு அலாரம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்துக்கு அன்னைக்கு அலாரம் எல்லாம் கிடையாது. உண்மையா சொல்றேன், நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் காலையில எழுந்து உங்களுடைய சமூகத்துல நான் இருக்கணும்ப்பா. கேட்டீங்கன்னா கரெக்டா நீங்க சொல்ற டைம்ல எழுப்பி விடுவார். ஆமென். எழுப்புவார். உங்களுக்கு இதுக்கு ஆதாரம் காட்டணுமா? ஆதாரம் கர்த்தர் உங்களை எழுப்பாருன்னு ஒரு ஆதாரம் காட்டணுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:1 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:9 வாசிங்க.
என் ஆத்துமா
இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது.
எனக்குள் இருக்கிற என் ஆவியினால்
அதிகாலையிலும்
உம்மை தேடுகிறேன்.
அப்ப பாருங்க, என் ஆத்துமா இரவில் உம்மை வாஞ்சிக்கிறது. இரவில் நீங்க படுக்கும்போது வாஞ்சையோடு, அதிகாலையில் உண்மை தேடணும்னு வாஞ்சையோடு படுத்தீங்கன்னா, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை அதிகாலையிலே கர்த்தரை தேட வைப்பார்.
என் ஆத்மா இரவிலே உமை வாஞ்சிக்கிறது. ராத்திரியில வாஞ்சையோடு ஆண்டவரே காலையில நான் எழுந்த முடிய சமூகத்தில் இருக்கணும் வாஞ்சையோடு நீங்க கேட்டுட்டு படுத்தீங்கன்னா அதிகாலையில நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள். இதெல்லாம் வாஞ்சைதான், வாஞ்சை பேசலாம், புரியுதா? அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இளை படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நான் சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தளினார். காலைதோறும் என்னை அவர் எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை அவர் திறக்க பண்ணுகிறார். காலையில எழுப்பி நான் அடுத்த நாள் நான் செய்ய வேண்டிய காரியம் தான், அந்த நாள்ல செய்ய வேண்டிய விஷயத்தை என் பிதா எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நீங்க கேட்கணும். இயேசு கிறிஸ்து டெய்லி தேவ நடத்துதலுக்காக கேட்டார். அதை கேட்டீங்கன்னா டெய்லி கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஃபர்ஸ்ட் காரியம் அவருடைய நடத்துதலுக்காய் காலையில நீங்க கேட்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நடத்துவார். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் நடத்தப்பட்டார். இரண்டாவது, எப்படி நம்ம தேவனால் நடத்தப்படுகிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26:50-54 வரைக்கும் வாசிக்கலாம்.
இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே
என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார்.
அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு
அவரை பிடித்தார்கள்.
அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கைநீட்டி தன் பட்டயத்தை உருவி
பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காது அற வெட்டினான்.
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள்.
நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால்
அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார்.
இங்க இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் வந்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்த உடனே அவனை பார்த்து கேட்கிறார், சிநேகிதனே என்னை முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறாய்? சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷன் பேதுரு தன்னிடத்தில் ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறான், எடுத்து அந்த போர் வீரனுடைய வலது காது அறுந்து போகும்படி வெட்டி விட்டான். உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் பட்டயத்தை உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால வடிந்து போக வேண்டியிருக்கு. சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க 12 பேர் எனக்கு செக்யூரிட்டியா? நீங்க 12 பேர் எனக்கு என்ன பாடி கார்டா? நீங்க என்ன பாதுகாக்கிறதுக்கு? நீங்க உன்னை என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிதா கிட்ட நான் ஒரே ஒரு சின்ன ஜபம் பண்ணா 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதரை அனுப்ப மாட்டாரோ அப்படின்னு கேட்டார். ஒரு லேகியோன் என்பது 6000 என்பதை குறிக்கும். 12 லேகியோன், நீங்க 12 பேர் என்னப்பா எங்களை பாதுகாக்கிறது? என் பிதா கிட்ட ஜெபம் பண்ணா 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர் அனுப்புவார். ஒரு லேகியோன் 6000, அப்படின்னா 72,000 தேவ தூதர்களை நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண பிதா அனுப்புவார். எசேக்கிய ராஜாவின் நாட்களிலே ஒரே ஒரு தேவதூதன் இறங்கி 180,000 பேரை ஒரே ராத்திரியில கொன்று போட்டான், போர் வீரர்களை. அப்போ ஒரு தேவதூதனுக்கு அவ்வளவு பவர் இருக்குது, 72,000 தேவதூதர்கள் இறங்கின என்ன ஆகிறது? அந்த அளவுக்கு பாதுகாப்பு எனக்கு இருக்குது, நீங்க என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, இப்படி பட்டயத்தை எடுத்து நீங்களா வெட்டி என்ன பாதுகாக்கணும் நினைச்சீங்கன்னா, இப்படி எல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணார். நான் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பதை வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஏசாயா மூலமாய் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பாடுபட வேண்டும், சிலுவையிலே மரிக்க வேண்டும், உலக ஜனங்களின் பாவத்தை சுமந்து மரிக்க வேண்டும், நான் ரட்சகராக ஜனங்களுக்காக ரத்தம் சிந்த வேண்டும். இது தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டது, இது நடக்கணும். நீங்க கத்தி எடுத்து இதை தடுக்க நினைக்காதீங்க, குழப்பம் பண்ணிடாதீங்க. இது நடக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தேவ திட்டம் தேவ ஆளுகைக்கு அவராக விட்டுக் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் வாஞ்சித்து காலைதோறும் போய் ஆலோசனை கேட்டார், அது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், தேவ ஆளுகை நம்முடைய வாழ்க்கை நடப்பதற்கு வேத வசனத்திற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னை பற்றி எழுதியிருக்கிற வேத வசனத்திற்கு முரண்பாடாக அவர் எதையுமே நடக்கிறதுக்கு அவன் அனுமதிக்கல, விட்டுக் கொடுத்தார். சீஷர்கள் அதற்கு எதிர்மாறாக நடக்கிறதுக்கு ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது தடுத்துட்டாரு. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா என்னை பற்றி எழுதியிருக்கிற வேத வாக்கியம் எப்படி நடக்கும்? செய்யாதீங்க. எனக்கு முக்கியம் நீங்க கொடுக்கிற பாதுகாப்பு அல்ல, எனக்கு முக்கியம் என்னை பற்றி எழுதியிருக்கிற வேத வசனம் என் வாழ்க்கையில் நடக்கணும். அப்போ பைபிள் இருக்கிற வசனங்கள் எல்லாம் நம்மை பத்தி எழுதியிருக்குது, புரியுதுங்களா? சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான்கள் அப்படின்னு வசனம் படிக்கிறோம். யார பத்தி இது? யாருக்கு? யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு இது? ஒவ்வொருத்தருக்கும். நீதியின்மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் யாருக்கு? எனக்கு. எனக்கு ஒவ்வொருத்தருக்கு. அவங்களுக்கு கிடையாது, அவங்க ரொம்ப கோபம் வருது இந்த வசனம் அவங்களுக்கு. அவங்கள கையை காட்டாதீங்க, முதல்ல உங்களுக்கு. அது புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வசனங்களும் நமக்காக எழுதப்பட்டது. இந்த வசனம் நிறைவேறுவதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், புரியுதா? வசனம் அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இவங்களுக்கு கையை காட்டக்கூடாது. இந்த வசனம் எனக்காக எழுதப்பட்டது, இது நிறைவேறுவதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் என் வாழ்க்கையில வேத வாக்கியம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்து ஒத்துழைப்பு கொடுத்தார், அதற்கு மாறா அவன் நடக்கிறதுக்கு அவர் விரும்பல. உங்க சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காணி இருக்குதா, அந்த இடத்துக்கு போகாதீங்க. உங்க பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காணி இருக்குதா, அந்த இடத்துக்கு போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறதுக்கு ஒரு இடம் சூழ்நிலை இருக்குதா, அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த வசனம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீங்க ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்தில் என்ன வேணா நடக்கும். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியம் நிறைவேறுவதற்கு தன்னை விட்டுக் கொடுத்தார். மூணாவது, மத்தேயு 26 அதிகாரம் 38 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய்
முகம்
குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்.
ஆகிலும்
என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
போதும். 44 வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா அந்த வார்த்தைகளையே சொல்லி 44 மட்டும் படிக்கலாமா?
அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய்
மூன்றாம் தரமும்
அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணார்.
மூணு தடவை ஒரே வார்த்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணார். மாத்தவே, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் தேவ ஆளுகை உங்க வாழ்க்கையில் இருக்கணும்னா உங்களுக்கு அது தெரியல, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த பாடுகளை சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மனுஷீகத்தில். உடனே சொன்னாரு, என் சித்தத்தின்படி அல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். மூன்றாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லைனா நீங்களே தடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க பண்ணுங்க, உமக்கு சித்தம் இல்லைனா தடுத்து விடுங்க என்று சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்தை ஆளுகை செய்வார். எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நின்னீங்கன்னா கர்த்தர் போ அப்படி கொடுத்துருவார்.
உங்களுக்கு சித்தமானா கொடுங்க, உங்களுக்கு சித்தம் இல்லனா வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் கரெக்டா செய்வார். ஒரு காரியம் உங்களுக்கு வேணும்னு தோணுது, அது தேவ சித்தமானு உங்களுக்கு தெரியல. ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது தேவ சித்தமானு தெரியல. ஆண்டவரே நீங்க தந்துதாங்களும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி போராடி நிக்காதீங்க. அதோட தேவ சித்தம் இல்லாம இருக்குதுன்னு வச்சுங்க, ஒருவேளை அந்த நேரத்தில் அது கொடுக்கறது தேவ சித்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க போராடிட்டு இருக்கும்பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்தலாம், அதனால நீங்க பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. கேளுங்க, ஆண்டவர் இது காரி நல்ல விஷயம் தான், நல்ல பொருள் தான், ஆனால் உமக்கு சித்தமான இப்ப கொடுங்க, உமக்கு சித்தம் இல்லனா இப்ப வேண்டாம், ஒப்பு கொடுத்துருங்க, கரெக்டா நடக்கும். நான் நம்ம சர்ச்சுக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்கணும்னு சொல்லிட்டு நான் மனசுல எனக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டு தான் இருக்குது. அது கடந்த ஒரு 15 நாள் அதுக்கான சில முயற்சிகள் எல்லாம் எடுத்தேன். இப்ப மலேசியால ரொம்ப ஆஃபர் இருக்குதுன்னு சொல்ல கேள்விப்பட்டேன், அதுக்கான பல முயற்சிகளை எடுத்தேன், ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. கத்தட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானா கொடுங்க இப்போ, இல்லைன்னா அது எப்ப கொடுக்குறீங்களோ கொடுங்கன்ட்டு. அது எப்ப வரணுமோ அது வரும் தானா, கத்த கரெக்டா நாங்க வைப்பேன். சிலது நமக்கு நல்லதுன்னு தான் தோணும், நல்ல விஷயமா தான் இருக்கும், ஆனால் அது இப்பதான் கத்தருடைய சித்தமானா இப்ப கொடுக்கட்டும், அப்புறம் கொடுக்கறதா அப்புறம் கொடுக்கட்டும், எதுவானாலும் சரி தேவ கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுத்தோம்னா கரெக்டா கத்தரத செய்வார். புரியுதா? செய்வார். நம்ம கிட்ட வந்து கத்தர் வந்து அதை செய்யறதுக்கான காரியத்தை வந்து நம்ம நல்லதா இருக்கலாம், உங்களுக்கு நல்லதா தோணும், அதற்கான செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு இருக்கும், ஆனா டக்குன்னு செஞ்சிடக்கூடாது. உமக்கு சித்தமானால் செய்யுங்க, இல்லைன்னா தடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க, கரெக்டா கத்தர் செய்வார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் தேவ ஆளுகை இருக்கணும், தேவ ஆளுகை இருக்கணும். முதலாவது இயேசு கிறிஸ்து காலையில போய் ஆலோசனை கேட்டார், இரண்டாவது வேத வசனத்தை பார்த்து அதுக்கேத்த மாதிரி தன்னை விட்டு கொடுத்தார், மூணாவது தேவ சித்தமானா நடக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம். அவருக்கு அந்த மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடையாது, விட்டு கொடுத்தார், அதுக்கு கமிட் பண்ணார். கர்த்தர் அதை அழக நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆளுகை ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும், ஒவ்வொரு காரியத்தில் இருக்கணும். அப்பதான் நம்முடைய காரியம் எல்லாம் கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் மிஸ் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். அதனால கர்த்தருடைய ஆளுகையை மிஸ் பண்ணக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் அதில் ரொம்ப தப்பு பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு நினைச்சாங்க, ஆனால் எவ்வளவு பெரிய பொல்லாப்பு என்பதை கர்த்தர் காமிச்சார். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நீங்க மட்டும்தான் எனக்கு ராஜா, நீங்க மட்டும்தான் எனக்கு ராஜா, நான் எப்படி இருக்கும் நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க, எப்படி நடக்கணும்னு சொல்லுங்க, எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன். கமிட் பண்ணுங்க, வாஞ்சிங்க, இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை கமிட் பண்ணிக்கீங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவர். இஸ்ரவேல் சனங்கள் சாமுவேலை பார்த்து கேட்டாங்க, எல்லா சாதி ஜனங்களுக்கும் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு ராஜாவை ஏற்படுத்தும். அந்த காரியம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்தபொழுது கர்த்தர் சொன்னார், இந்த காரியத்தில் ஜனங்கள் உனக்கு சொல்வதெல்லாவற்றிலையும் அவர்கள் சொல்லைகள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான வார்த்தை பாருங்க, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். கர்த்தர் துக்கப்பட்டார். பிந்து ஒரு நாள் சாமுவேல் கர்த்தர் எவ்வளவு தூரம் அதை துக்கப்பட்டார், எவ்வளவு தூரம் அது தவறான காரியம் என்பதை ஜனங்களுக்கு உணர்த்த விரும்பினார். அது ஒரு மழை பெய்யாத ஒரு காலம், கோடை காலம், அறுவடை செய்ய வேண்டிய அந்த காலம், மழை வருவதற்கு வாய்ப்பில்லாத காலத்திலே ஜனங்களுக்கு முன்பாக சாமுவேல் ஒரு சவால் விட்டான், நீங்கள் செய்தது எவ்வளவு தவறான காரியம், ஒரு ராஜாவை கேட்டது எவ்வளவு தவறான காரியம் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு உணர்த்தட்டும், இப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்ல சொல்லி அவன் ஒரு ஜெபிக்கிறான். இடி மின்னலோடு பெருமழை பெய்து ஜனங்கள் செய்த தவறை கர்த்தர் இயற்கை கப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் அதை உணர்த்தி காண்பிச்சார். யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்துல கர்த்தர் எவ்வளவு தூரம் அவங்களுடைய தவறை சுட்டி காட்டுறதுக்கு டக்குன்னு ஸ்பாட்ல அதை சுட்டி காட்டினார் பாருங்க. அப்ப இதுல எவ்வளவு தூரம் கர்த்தர் கவனமா இருக்கிறார் பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய ஒரு தவறா இருக்குமானால், சாமுவேல் ஜெபிச்ச உடனே மழையை காண்பித்து கர்த்தர் அதை அவனுக்கு உணர்த்தி காமிச்சிருப்பாரு பாருங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் செய்யறது சாதாரணதான் நினைக்காதீங்க, மிகப்பெரிய தவறான காரியம் அது. நீங்க நினைச்சலாதீங்க சின்னது என்ன சாதாரண விஷயம் தானே, நான் ஆசைப்பட்டேன் நான் செஞ்ச, இல்ல 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 அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நான் ஆசைப்பட்டேன் செஞ்சேன் சொல்லவே சொல்லாதீங்க. உங்க ஆசை நல்ல ஆசையா இருக்கலாம், நியாயமான ஆசையா இருக்கலாம், ஆனால் அதை ஆண்டவர் அதிலே என்ன நோக்கம் வச்சிருக்கிறான்னு நீங்க பார்க்கணும். அது சாதாரண விஷயம் இல்ல, கர்த்தருக்கு முன்பாய் மிக மோசமான காரியம் அது. நான் ஆசைப்பட்டேன் நான் செஞ்சேன், நான் நினைச்சேன் நல்லா இருந்துச்சு நான் வாங்கிட்டேன், ஆசைப்பட்டேன் நான் செஞ்சேன், இல்ல 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 இல்ல, ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறதுக்காக கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல, அவருடைய விருப்பத்தின்படி வாழத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இரண்டாவது, நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் இவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் சொல்லாதீங்க. கிதியோனை பார்த்து கேட்டாங்க, எங்களுக்கு ராஜாவாயிரும், நீயும் ராஜாவாயிரும், உடைய பிள்ளைகள் உடைய பிள்ளையின் பிள்ளை எல்லாரும் ராஜாவாயிருங்க. கிதியோன் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு ஜனங்க ரெடி ஆயிட்டாங்க. அவன் அழகா சொன்னான், இல்ல நானும் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரர் உங்களை ஆளமாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுவாராக, கர்த்தரே உங்களை ஆளுவாராக. கர்த்தர் உங்களை எப்படி ஆளுவார்னு வழி காட்டுறதுக்கு தான் நான் இருக்கிறேனே தவிர, நான் உங்களை ஆளமாட்டேன், கர்த்தர் உங்களை ஆளுவாராக, கர்த்தர் உங்களை ஆளுவாராக. அதுதான் காரியம். கிதியோன் அழகா நடத்தினான் ஜனங்களை, ஜனங்கள் தவறு செய்ய நினைத்த பொழுது சரியாய் நடத்தினான். தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும், கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், தாவீது ஆவலோடு கர்த்தரிடத்தில் வேதனை உண்டாக்க வழி என்னத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் கேட்டான். இயேசு கிறிஸ்து காலைதோறும் தேவ நடத்துதலுக்காக அவர் தனியே போய் உட்கார்ந்து தேவ ஆலோசனை கேட்டார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல செவிகளை திறந்து கேட்டார். இரண்டாவது, வேத வசனங்களுக்கு தன்னை விட்டு கொடுத்தார். முரண்பாடாக அவர் எதிர்த்து நிற்கிற வசனங்களுக்கு தன்னை விட்டு கொடுத்தார், அதை நிறைவேறணும்னு விட்டு கொடுத்தார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு சித்தம் இல்லைனா நீங்க கொடுக்க வேணாம், நான் இப்படி விண்ணப்பம் பண்றேன், உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இல்லாவிட்டால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்திற்கு உங்களை முற்றிலுமாய் விட்டுக் கொடு, ஆண்டவருடைய திட்டத்துக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள், முற்றிலும் விட்டுக் கொடுங்கள், முற்றிலும் விட்டுக் கொடுங்கள். இந்த மூன்று விதத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவின் நடத்துதலின் படி போனார். இதே போலதான் நாமும் பிதாவின் நடத்துதல்ல போனோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை நடத்தணும். கேளு, ஆண்டவரே நீங்க தான் பா என்னை நடத்தணும், நீங்க தான் என்னை நடத்தணும், நீங்க தான் என்னை நடத்தணும். கர்த்தரே கேளுங்க, எல்லா விஷயத்திலும் நீங்க தான் என்னை நடத்தணும், நீங்க தான் என்னை நடத்தணும், நீங்க தான் என்னை நடத்தணும், நீங்க தான் என்னை நடத்தணும். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் மனுஷனால் நடத்தப்படுகிறதோ அல்லது எங்கள் சுய சித்தத்திலே நாங்கள் நடப்பதோ எவ்வளவு ஒரு பாதகமானது என்பதை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு காண்பித்ததற்காய் சோத்திரம். அது எவ்வளவு தூரம் தவறானது என்பதை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க உணர்த்தினீங்க, இன்றைக்கு எங்களுக்கும் அதை நீங்க உணர்த்தி சாட்சியாய் வச்சீங்க. அப்பா தகப்பனே, நீங்க தான் எங்களுக்கு ராஜா, நீங்க தான் எங்களை நடத்தணும். சபையார் ஒவ்வொருவரையும் நீங்க தான் தனிப்பட்ட விதத்தில் நீங்க தான் நடத்தணும். என்னை நீங்க தான் நடத்தணும். ஒவ்வொருத்தரையும் நீங்க தான் நடத்தணும். நீங்க தான் நடத்தணும். நீங்க தான் எங்களுக்கு ராஜா. நீங்க சொல்றதை எல்லாம் கேட்டு நாங்கள் நடப்போம். எங்களை நடத்துங்க அப்பா, எங்களை நடத்துங்க ஆண்டவர், எங்களை நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றிலையும் எங்களை செம்மையான வழியிலே கடைசி வரைக்கும் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட ஆலோசனையின்படி நாங்கள் நடக்க, இயேசு ராஜாவை போல நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.